ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்கிற வகுப்பு பஞ்சதசி பஞ்சகோச விவேகம். இந்த பஞ்சகோச விவேகத்தில் மொத்தம் 43 ஸ்லோகங்கள் இருக்கு. இப்போ நம்ம கடந்த வகுப்பில் 32 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 11 ஸ்லோகங்கள் இருக்கு. அப்போ இந்த 11 ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்னா இந்த பஞ்சகோச விவேகம் நிறைவடைஞ்சிடும். அதுக்கப்புறம் துவைத விவேகம்னு இன்னும் வேற டாபிக் வரப்போகுது. இப்போ நேற்று வந்து நம்ம பஞ்சகோச விவேகத்தில் 32 ஸ்லோகங்கள் பார்த்தோம் இல்லையா. அதில் 32வது ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த ஆத்மா வந்து நேரடியாக காட்டி கொடுக்க முடியாது, அதை பற்றிய தவறான அடையாளங்களை நம்ம நீக்குவதன் மூலம் அது நம்முடைய அனுபவத்துக்கு அறியப்படுகிறது என்று புரிய வைத்தார். அதை எப்படி சொல்லி கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள தோன்றுறது இல்லையா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வு தன் இருப்பை நம்ம உணர்றோம். அப்படி உணரும்போது அந்த நான் இருக்கிறேனுங்கிறத எப்படி இருக்கிறேனுங்கிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்முடைய புரிதல் இருக்கு. இப்போ நான் உடலாக இருக்கிறேன், நான் மனமாக இருக்கிறேன் அப்படி நினச்சிட்டோம்னா போச்சு, நம்ம இது வரைக்கும் வேதாந்த பாடம் படித்தது பலன் கொடுக்காது. அதனால் நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் சிந்தனைகள் அல்ல அப்படின்ட்டு எல்லாவற்றையும் இந்த 5 கோஷங்களையும் நீக்கிவிட்டால் எது எஞ்சுகிறதோ அதுவே தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம் அப்படின்ட்டு நமக்கு தெளிவை கொடுத்துக்கிட்டே வந்தார். இப்போ இன்றைக்கு 33ல் அதனுடைய தொடர்ச்சி சொல்ல போகிறார். இதம் ரூபம் தூயத் யாவத்த தியக்தும் சக்கியதே அகிலம் அசக்கியோ ஹயனிதம் ரூபா ச ஆத்மா பாதவர்ஜிதா. இப்போ இந்த ஸ்லோகம் வந்து வேதாந்தத்தினுடைய நேரடியான மற்றும் ஒரு தீர்க்கமான உபதேசங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம அனுபவிக்கின்ற எல்லாமே 2 வகையாக பிரிக்க முடியும். நம்முடைய அனுபவத்துக்கு வருகின்றதெல்லாம் அது என்ன அப்படின்னா, நமக்கு தெரிகின்ற பொருட்கள், இன்னொன்று நாம். இப்போ நான் இருப்பதினால் எனக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரிகிறது. இந்த ரெண்டாக தான் நம்ம பிரிக்க முடியும். எதாக இருந்தாலும் சரி, நான் இருக்கிறேன், எனக்கு வேறாக நிறைய இருக்கு, மரம் இருக்கு, பேனா இருக்கு, பென்சில் இருக்கு, அது இது நம்ம எதை வேணா சொல்லலாம். அப்போ எல்லாம் வெளியே தெரிகின்ற பொருட்கள், இன்னொன்று நான். இந்த 2 விஷயமா தான் நாம் இங்கே எல்லாவற்றையுமே பார்த்தா பிரிக்க முடியும். அப்போ இதில் எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதம் அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் தெரியும் பொருட்கள். அகம் அப்படின்னா நான், நான் என்றால் அதை தெரிந்து கொண்டவன், தெரிந்து கொள்பவன் அப்படி எடுத்துக்கலாம். அப்போ இது என்று, இதம் அப்படிங்கிற வார்த்தை தானே இதுன்னு வருது, இது என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் நம்ம நீக்க வேண்டும். அப்போ அதை வந்து சாஸ்திரம் என்ன சொல்லும், இதி இதி அப்படின்னு சொல்லும். சான்ஸ்கிரிட் வேர்டில் இதி இதி, இது இது. அதை நம்ம நீக்கும்போது நேத்தி நேத்தி, இதி இதி நேத்தி நேத்தி, இது இதுனா இது இது, நேத்தி நேத்தினா அல்ல அல்ல அப்படின்னு அதை நீக்கிறோம். அப்போ இங்கே என்ன, உடல் அப்படிங்கிறத நேத்தி பண்ணுறோம், மனம் அப்படிங்கிற இது இருக்கு இல்லையா அதை நம்ம நேத்தி பண்ணுறோம், சிந்தனைகள் நேத்தி பண்ணுறோம், உணர்ச்சிகள் நேத்தி பண்ணுறோம், அனுபவம் நேத்தி பண்ணுறோம். ஆனால் இப்போ நமக்கு இதெல்லாம் அனுபவத்துக்கு இருக்குது, நமக்கு வேறாக தெரிகின்ற விஷயங்கள் எது எது, இந்த உடல், மனசு, சிந்தனைகள், உணர்ச்சிகள், அனுபவங்கள், இது எல்லாமே நீங்கள் இந்த உலகத்தில் என்ன வேணால் எடுத்துக்கோங்களேன், A to Z அப்படி வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொன்றா தனித்தனியாக பேர் சொல்ல முடியாது இல்லை, A to Z வரைக்கும் எல்லாமே நமக்கு தெரிகின்ற பொருட்களாக இருக்குது. அப்போ இவைகள் அனைத்துமே நமக்கு வேறாக தோன்றுகின்ற ஆப்ஜெக்டாக இருக்குது. அப்போ இவற்றை நாம் கவனித்து அதை பார்த்து அதை போய் நான் என்று சொல்லுவோமா? ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். இப்போ ஒரு பேனாவை பார்த்துட்டு இந்த பேனா தாங்க நான், ஒரு பென்சிலை பார்த்துட்டு இந்த பென்சில் தாங்க நானுன்னு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா, அது நமக்கு வேறாக தெரிகின்ற பொருள் என்பதனாலே அவைகளெல்லாம் பார்த்து கவனித்து இது நான் அல்ல இது நான் அல்ல என்று நாம் நிராகரிக்க முடியும். அப்படித்தான் நாம் இருக்கிறோம். அப்ப அப்படி பார்க்கும்போது நாம் எந்த இடத்துல மாற்றோம்? இப்ப இந்த உடலை வந்து நமக்கு வேறாக பார்க்காம நான் அப்படின்னு இந்த இடத்துல மாட்டிக்கிறோம். இந்த மனசை வந்து நமக்கு வேறாக பார்க்காம நான் அப்படின்னு அந்த இடத்துல மாட்டிக்கிறோம். இப்படிதான் நம்ம வந்து சில விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு அதை நானுன்னு ஒரு அபிமானத்தை உண்டு பண்ணிக்கிட்டு நாம் நேர்த்தி பண்ண முடியாம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டி, நமக்கு வேறாக தெரிகின்றவைகள் எல்லாம் நானாக முடியாது என்பதினாலே இது நான் அல்ல இது நான் அல்ல என்று நாம் நிராகரிக்க முடியும். அப்ப இங்க அந்த அடிப்படையில அனித்தம் ரூபம் அப்படிங்கிறார் இல்லையா, இங்க சான்ஸ்கிரிட் ஸ்லோகாவில் அனித்தம் ரூபம்னா அதாவது இதம் அல்லாதது, இது அல்லாதது அப்படின்னு நம்ம அந்த உருவங்களில் வருவதை எல்லாம் நீக்கம் செய்து விட முடியும். ஏன்னா அதை நீக்க முயன்றால் அங்கு கடைசியில் என்ன மிஞ்சும்? அதை நீக்க முயற்சிக்கும் நான் தான் கடைசியில் மிஞ்சுவேன். எல்லாத்தையும் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை நீக்கினா கடைசியில் யாரப்பா இங்க நீ, நான் தான் நான், கடைசியாக நான் தான் மிஞ்சுவேன். அப்போ நான் அப்படிங்கிற என்னுடைய இருப்பை நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு வேறாக இருப்பதையெல்லாம் நான் நீக்கம் செய்ய வேண்டும், நேர்த்தி செய்ய வேண்டும். சமஸ்கிருத வார்த்தையில் நேர்த்தி, இத்தினா இது, நேர்த்தினா அல்ல, அது அல்ல அது அல்ல அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே எல்லாமே நம்ம நீக்க முயன்றால் கடைசியில் எது மிஞ்சுமோ அதுவே நான் அப்படிங்கும்போது கடைசியில் இந்த உடம்பு நான் அல்ல, இந்த மனசு நான் அல்ல, இந்த பிராணன் நான் அல்ல அப்படின்னு நான் எல்லாத்தையும் நீக்கினா கடைசியில் எது இருக்குமோ அதுதான் நான். அப்போ நான் அப்படிங்கிறது கடைசியில் எப்படி இருக்கிறேன்னா எல்லாம் அறியும் அறிவாக அந்த உணர்வாக இருக்கிறேன் என்பது நமக்கு புரிய வருது. அப்போ நான் அப்படிங்கிறவ ஒருபோதும் ஆப்ஜெக்டாக மாற முடியாது. ஆப்ஜெக்ட்னா எனக்கு வேறான ஒரு பொருளாக மாற முடியாது. ஏன்னா அந்த ஆப்ஜெக்டை பார்க்கக்கூடிய சப்ஜெக்டே நான் தான். நான் இருப்பதினால்தான் எனக்கு வேறாக தெரிகின்ற பொருட்கள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணுங்கிறார். அதனால் என்னை நான் நீக்க முடியாது, அதனால் அசக்கியம் என்னை நான் நீக்க முடியாது. மேலும் அது பாத வர்ஜிதம், ஒருபோதும் நிராகரிக்க முடியாதது. எல்லாவற்றையும் நிராகரித்தாலும் என்னிருப்பை நான் நிராகரிக்கவே முடியாது. ஏனென்றால் அதுவே ஆத்மா அப்படின்னு சொல்லி அருமையா புரிய வைக்கிறார். அப்ப இப்படி நாம் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அப்படிதான் நமக்கு புரிய வைக்க வருது. அப்ப இங்க இந்த ஸ்லோகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு தியான புள்ளியை நமக்கு தருகிறது என்று பார்க்கிறோம். அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப பொதுவா இந்த உலகத்தை நாம் பார்க்கும்போது எல்லாவற்றையும் இது இது இன்னது என்று பகுத்து பிரித்து கூட பார்க்கிறோம். ஏன்னா நமக்கு புத்தி இருக்கு, அறிவு வேலை செய்யுது. அப்போ நம்ம வந்து இதை பார்த்துட்டு பேனாம்போ, இதை பார்த்துட்டு பென்சில்போ, இப்படி எல்லாம் ஒன்றை ஒன்று பகுத்து பிரித்து பார்க்கின்றோம். அப்போ இது என் உடல், இது என் மனம், இது என் சிந்தனை அப்படின்னு எல்லாம் கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ இது இது என்று சொல்கிறாய் அப்படி என்றால் அது நீ அல்ல என்பதை நீ உணர்ந்தாயா அப்படிங்கிறதான் இங்கே கேள்வி. இங்கே இது என் மனம், இது என் உடல், இது என் சிந்தனை அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லது இப்படி சொல்லுவோம், இது என்னுடைய உடல், இது என்னுடைய மனசு, இது என்னுடைய சிந்தனை அப்படின்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னுடையன்னு ஒரு அபிமானம் நம்ம இடத்துல வருது அப்படின்னா, அப்ப அதற்கு வேறாக நான் இருக்கிறேன், அதனால தான் அது என்னுடையதுன்னு சொல்றேன். அப்ப இந்த அளவுல நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே அவைகள் நான் அல்ல என்பதை உங்களால் தெளிவாக உணர முடியும். ஏனென்றால் அவைகள் உனக்கு தெரிகிறது அப்படிங்கிறார் இந்த இடத்துல. ஏன்னா உனக்கு வேறாக அவைகள் அறியப்படுவதனாலே அவைகள் உனக்கு தெரிகிறது. அப்போ உனக்கு வேறாக எவைகள் எல்லாம் தெரிகிறதோ அவைகள் எல்லாம் புறத்திலே பார்க்கின்ற உனக்கு வேறான பொருட்கள். அப்போ அது உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அதை தெரிந்து கொள்கின்ற நீ யார் அப்படின்னு இங்க நம்மை ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போ இந்த இடத்துல தான் ஆதிசங்கருடைய திருக் திருஷ்ய விவேகம் வருது. பார்ப்பான் பார்க்கப்படும் பொருள், அப்ப நான் பார்க்கிறவன், எனக்கு வேறாக பார்க்கப்படும் பொருட்கள் இருக்கிறது. அப்ப இப்படிதான் இந்த திருக் திருஷ்ய விவேகத்தை உபயோகப்படுத்தி இந்த உடல் அப்படிங்கிற இது, மனம் அப்படிங்கிற இது, சிந்தனை அப்படிங்கிற இது, இப்படி எல்லாவற்றையும் நீக்கிவிட்ட பின்பு மீதம் இருப்பது எதுவோ அதுவே நான், அதுவே சாட்சி அப்படின்னு நம்மளை நம்ம எல்லாவற்றையும் பார்க்கின்ற பார்ப்பான் சாட்சி அப்படிங்கிற நிலையில நாம் ஒரு தீர்மானத்துக்கு வரோம். அப்ப அப்படி நான் எல்லாவற்றையும் பார்க்கின்ற சாட்சி என்பதனால என்னை நான் நீக்க முடியுமான்னா நீக்க முடியாது. ஏன்னா நான் இருப்பதனால்தான் நீங்க எல்லாம் இருக்கிறதுங்கிறத நமக்கு புரிஞ்சிடும். அப்ப ஏன் நம்மள நீக்க முடியாதுன்னா, அதை நீக்க முயற்சிக்கிறவன் வேற யாராக இருக்க முடியும்? அதை நீக்க முயற்சி செஞ்சாலும் நானே தான் செய்யணும். அப்ப நானே என்னை நான் நீக்கிக் கொள்ள முடியுமா அப்படின்னா அது முடியாது. அது பாதவர்ஜிதம் அப்படிங்கிறார். நிராகரிக்க முடியாது, என்னை நான் நிராகரிக்க முடியவே முடியாது. ஏன்னா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னிருப்பை நான் ஒருபொழுதும் விட்டுவிட முடியாது. இதுதான் ஆத்மாவின் நிச்சயம் அப்படின்ட்டு இந்த இடத்துல அருமையா புரிய வைக்கிறார். அப்ப உபனிஷதங்கள் இதை வந்து நேத்தி நேத்தி முறையில சொல்லும். பகவத்கீதை வந்து யத்பாசா அனப்யுதித்தம் அப்படின்னு சொல்லும். அதாவது வார்த்தைகளால் இதை விளக்க முடியாதுன்னு சொல்லும். அப்ப இது என்று சொல்லக்கூடிய அனைத்தும் நீக்கப்படும். ஆனால் நான் என்று என் இருப்பை நான் ஒருபோதும் நீக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயத்துக்கு இந்த 33வது ஸ்லோகத்துல நம்ம வந்துடணும். அப்ப இந்த இடத்துல நம்ம இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்தது 34. சித்தம் பிரம்மணி சத்தியத்துவம் ஞானத்துவம் து புரோதிதம் ஸ்வயமேனுவானு பூதித்வாதித்யாதி வச்சனை ஸ்புட்டம் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுவரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா உபதேசங்களையும் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து நம்ம ஒரு தெளிவாக ஒரு முடிவுக்கு வர முடியும். அது என்ன மாதிரி முடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேதாந்தம் ஆரம்பத்திலிருந்தே பிரம்மம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது அது சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு தான் நமக்கு புரிய வச்சுது. வேதாந்தம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆரம்பத்திலிருந்தே பிரம்மத்தினுடைய டெஃபினிஷன் என்ன, பிரம்மத்துக்கான லட்சணம் என்னன்னு கேட்கும்போது சத்தியம் ஞானம் அனந்தம், அதாவது அது ஒரு இருப்பு. சத்தியம்னா இருக்கிறது உண்மை, ஞானம்னா அது ஒரு தூய அறிவு, அனந்தம்னா எல்லையற்றது. இப்படி தான் இங்கே பிரம்மம் இருக்கிறது என்று பிரம்மத்தின் லட்சணம் வேதாந்தம் ஆரம்பத்திலிருந்தே நமக்கு இப்படித்தான் புரிய வைக்கிறது. அப்போ இப்போது இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா, இப்போ இதுவரையும் நாம் பார்த்த பகுதிகள் முழுவதும் பிரம்மத்தின் சத்தியத்துவம் அதாவது அதனுடைய இருப்புத்தன்மையை நிரூபித்து காட்டுகிறது. அப்படி அதனுடைய இருப்புத்தன்மையை நிரூபித்து காட்டும் போது பிரம்மம் இருக்கிறது என்று சொல்லும் போது அது எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அதனுடைய ஞானத்துவம் அது அறிவு ஸ்வரூபம் என்பதை தெளிவாக விளக்கப்படுகிறது. அப்ப சத்தியம் என்பது ஒருபோதும் நிராகரிக்க முடியாதது. அந்த நிலையில் இங்க வந்து பிரம்மம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அது தூய அறிவாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அது ஒரு சுத்த சைத்தன்யம். அதாவது அறிவு அப்படின்னா அதுக்கு சைத்தன்யம்னு பேர். அப்ப அப்படிப்பட்ட சுத்த சைத்தன்யமாக சைத்தன்ய ஸ்வரூபமாக பிரம்மம் இருக்கிறது. அதுதான் சத்தியம் ஞானம். ஆனால் அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், அறிவாக ஞானமாக இருந்தாலும் எல்லை இல்லாமல் இருக்கிறது. அனந்தம் அப்படிங்கிறார் அடுத்த ஒரு வார்த்தை. சத்தியம் ஞானம் அனந்தம். ஏன் அனந்தம் அப்படிங்கிற வார்த்தைய வேதனுடைய வார்த்தையில வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அறிவுக்கு ஏதாவது எல்லை இருக்கா? இந்த அளவுக்கு தான் அந்த அறிவு வளருங்க, அதுக்கு மேல அறிவே வளராது அப்படின்னு அதுக்கு ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கானா? இல்லவே இல்லை. அது அப்படியே எல்லையற்ற விரிவு. அப்ப அந்த அறிவின் விரிவு தான் நம்ம இப்ப அனுபவத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் இப்ப பரிமாணம் அப்படின்னு நான் பேசும்போது உங்களுக்கு ஆரம்பத்துல இந்த ஒரு அறிவு தாவரத்தை நான் உங்களுக்கு புரிய வச்சேன், அப்புறம் ரெண்டு அறிவு புழு பூச்சிகள், மூன்று அறிவு, நான்கு அறிவு, ஐந்து அறிவுன்னு நம்ம பரிமாணத்துக்குள்ள இந்த அறிவானது விரிந்து வந்ததுக்கான உடல்களும் மாறியது, அறிவு பரிமாணமும் மாறியது, இரண்டும் சைமல்டேனியஸா ஒருமித்து மாறியது. ஏன்னா அப்படி மாறி மாறி வரும்போது தான் நம்ம ஆறாம் அறிவு பரிமாணத்திலே மனிதன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வந்துட்டோம். அப்ப அப்படி நம்ம வந்து எதுக்கு மனிதன் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா, இங்கதான் நமக்கு பகுத்தறிவு வேலை செய்யுது. இதுக்கு முன்னாடியே நமக்கு அறிவு பரிமாணம் டெவலப் ஆயிட்டே இருந்தது. ஒரு அறிவிலிருந்து இரண்டு அறிவு வந்ததுக்கு இரண்டு புலன்கள், மூன்று அறிவு வந்ததுக்கு மூன்று புலன்கள், ஐந்து அறிவு வரைக்கும் ஐந்து புலன்கள் இருந்தது. ஆனால் ஆறாம் அறிவாகிய பகுத்தறிவு, அதாவது நல்லது கெட்டது நித்தியம் அனித்தியத்தை விசாரித்து பார்க்கின்ற ஒரு விவேகம் வந்து மனிதனிடத்தில் மட்டுமே காணப்பட்டதுனால, இங்க அரிதான படைப்பு வந்து மனித படைப்பு அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே உறுதி செஞ்சுக்கிட்டோம். அப்ப அதைதான் இங்க ஸ்லோகம் நிரூபிக்குது. ஏன்னா இங்க சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிங்கிற அந்த எல்லையற்ற அந்த இருப்பாகிய அறிவின் விரிவானது, அறிவின் விரிவு எக்ஸ்பான்ஷன், அது எல்லையற்ற விரிவு, அது இன்ஃபினிட்டி. அது இங்கே தான் தொடங்குது, இங்கே தான் முடியுதுன்னு சொல்ல முடியுமானா? அப்படி சொல்ல முடியாது. அப்போ அப்படிப்பட்ட எல்லையற்ற விரிவாக இருக்கிற அந்த அறிவினுடைய வெளிப்பாடே நம்ம இன்றைக்கு பார்க்குறோங்கிற, நான் எப்படி பார்க்குறோம், டெக்னாலஜிலையும் பார்க்குறோம், அறிவியல் அற்புதங்கள் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இப்போ நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், ஆனால் நம்ம வேர்ல்டு வைடு எங்கிருந்தாலும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்றைக்கி நம்ம பேசிக்க முடிகிற அளவுக்கு டெக்னாலஜி இருக்குது. இப்போ இதுவே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் டெக்னாலஜியெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. ஒரு வாக்கி டாக்கி மட்டும்தான் போலீஸ்காரங்க வச்சுருப்பாங்க. வாக்கி டாக்கி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒருத்தர் பட்டன் அழுத்தின உடனே அந்த பக்கம் அவருக்கு பீப் சவுண்டு கேட்கும். அவர் உடனே அந்த பட்டன் அழுத்தி எஸ் நான் இங்கே இருக்கிறேன் பாரு, அப்புறம் அவர் பட்டனை விட்டுருணும். அப்புறம் தான் இவர் பட்டன் அழுத்தி நான் இந்த இடத்துல இருக்கிறேன் பாரு, அப்புறம் இவர் பட்டனை விட்டுருணும், அப்புறம் அவர் பட்டனை அழுத்தி. இப்படி தான் வாக்கி டாக்கி ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, நம்முடைய விஞ்ஞான வளர்ச்சி. ஆனால் இப்போது 50 ஆண்டுகளில் எவ்வளோ மாற்றம். இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு, நாட் ஓன்லி ஆடியோ வீடியோ வரைக்கும் போயிட்டோம் இல்லையா இன்னைக்கு. ஒரு காலத்தில் நம்ம வந்து எங்கேயோ இருக்கிறவங்க இங்கே பார்க்க முடியுமா, நேரில் போய் தான் பார்க்கணும். இப்போ நான் அமெரிக்காவில் ஒரு நண்பர் ஒருத்தரை பார்க்கணும்னா அமெரிக்கா போய் தான் பார்க்கணும், இல்லைனா அவர் இந்தியா வந்தால் தான் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு நம்ம வந்து அமெரிக்காவில் இருக்கிறவரை பார்க்குறோம்னா டெக்னாலஜி இருக்குது. ஒரு வாட்ஸ்அப் ஆன் பண்ணோம்னா அவர் அப்படியே வீடியோவில் வந்துடுறாரு, நானும் அவர் வீடியோவில் பேசிக்கிறோம். அப்போ எவ்வளோ தூரம் வந்து டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த வளர்ச்சி யாருடைய வளர்ச்சிங்க, யோசித்து பாருங்கள். அந்த சுய அறிவின் வளர்ச்சி, நம்ம இடத்துல இருக்கிற சுய அறிவு இருக்கு இல்லையா, அது மனிதன் இடத்துல தானே பிரகாசிக்குது. ஒரு எருமை வந்து கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்குமா, இல்லை ஒரு நாய் வந்து செல்போனை கண்டுபிடிக்குமானா? முடியாது. ஏன்னா 5 அறிவு பரிமாணத்துக்குள்ள அதுங்களுக்கு பகுத்தறிவு வேலை செய்யாது. ஆனால் மனித அறிவுல தான் இத்தனை டெக்னாலஜியை நம்மளால உருவாக்க முடியுது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அறிவு பார்த்தீங்களா இந்த மனித அறிவு. அப்போ இந்த மனித அறிவுக்குள்ள பிரகாசிக்கிறதே எது, அந்த பேரறிவு, அந்த பேருணர்வு, பிரம்மம், ஞானம், அனந்தம், எல்லையற்றதாக இருக்குது. அப்போ அதனுடைய டெவலப்மெண்ட் வந்து இப்படி டெக்னாலஜி லெவலில் வளர்ந்தாலும் அது விஞ்ஞானியாக நீங்கள் பார்த்தாலும் நம்ம பாடத்திட்டம் எப்படி அழகாக நிரூபணம் பண்ணுது. இப்போ வேற ஏதாவது துவைதிகள் கிட்ட எப்படி நீங்கள் போய் கேட்டு பாருங்க, அது வேறங்க இது வேறங்கம்மா. ஏன்னா அவன் எல்லாமே உரிமையிலேயே பேசி பழகிட்டதுனால கடவுள் வேறுங்க, அவன் சாதாரண விஞ்ஞானிங்க, கடவுள் வந்து மெய்ஞானிங்கம்மா. ஆனால் அந்த விஞ்ஞானி கிட்ட இருக்கிற அறிவே கடவுளுடைய அறிவு தாங்கிறத அவன் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு அறிவு இருந்தா தானே அவன் அதை ஏற்றுக்குவான், இவனுக்கே அறிவு இல்லைங்கிறனால அவன் அதை ஏற்றுக்க மாட்டான். ஆனால் இப்போ நாமெல்லாம் இந்த பாடத்தில் வந்து அந்த அறிவையே ஆராய்ச்சி பண்ணி நம்ம அறிவாளிகளாக மாறுறோம் இல்லையா. அப்போ எப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அறிவு இதுதானே இங்கே மனித பரிமாணத்தினுடைய மகத்துவம், மகோன்னதம். அதுக்கு தானே மனித பிறவியே கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கு மனித பிறவியினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு நம்ம இந்த சுத்த சைத்தன்யத்தை வந்து நம்முள்ள உணர்ந்துட்டா போதுமே, நானே தான் எல்லாமா இருக்கிறேன், என்னுடைய இருப்பினால் இங்க எல்லாம் இருக்கிறதுங்கிறது எவ்வளவு ஆழமா தெரியும். அந்த நிலையில நம்ம எப்படி உணர போறோம், இந்த உடலை அபிமானிக்க மாட்டோம், இந்த மனசை அபிமானிக்க மாட்டோம், பஞ்ச கோஷங்களை நீக்கிட்டு தான் நம்முடைய அறிவுல நம்ம நம்மளை பார்ப்போம். அப்ப நம்முடைய சுய அறிவுல நாம நம்மளை பார்க்கும்போது இங்க அறியப்படுபவர்கள் எல்லாம் எனக்கு வேறாக இருக்கவே முடியாதுங்கிற நிலையில, அது எறும்பா இருந்தா என்ன, சூரியனா இருந்தா என்ன, எல்லாம் நானே அப்படிங்கிறது நமக்கு புரியும் இல்லையா. அதுதான் இங்க இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஸ்வயமேவ அனுபூதித்வாத், அனுபூதித்வாத்னா அந்த ஆத்மா தன்னில் தானாய் தானாகவே அனுபவிக்கப்படுகிறது அப்படிங்கிறது பாருங்க. ஸ்வயமேவ அப்படிதான் அந்த இருப்பு இருக்கு, அந்த அறிவு அப்படிதான் இருக்கு. அது தன்னில் தானாய் தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும். அப்ப அந்த அனுபவமே ஆத்மாவுக்கு தான், ஆத்மாவே தான் இதை படைச்சு இதை இருத்தி இதுக்குள்ள அனுபவம் ஆக்கி அப்புறம் அதை வேண்டான்னு போக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் பல ஊடகங்களின் வாயிலாக செய்து அது உண்டாக்குன ஊடகங்கள் தான் இதையெல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு வேறாக வெளியே தேடி அறிய வேண்டியதில்லை. அது எப்போதும் நான் இருக்கிறேன் என்ற தன்னுடைய சுய அனுபவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறார் இந்த இடத்துல. நான் இருக்கிறேன் என்கின்ற என்னுடைய சுய அனுபவம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு பேரறிவு இந்த ஊடகத்தின் மூலமாக பிரகாசிக்குதுன்னா, அந்த பிரகாசம் என்னுடைய இருப்பினால்தான் இருக்குதுன்னு அந்த தூய அறிவு நிலையை நாம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தான் இங்கிலீஷில் அட்டைன் பண்ணுறதுங்கிறது. அவர் அட்டைன் பண்ணிட்டாருங்கம்பாங்களா, அட்டைன் பண்ணிட்டாருன்னா என்ன, அந்த அனுபூதி அடைஞ்சிட்டாருங்க, அந்த என்லைட்டன்மெண்ட் ஆகிட்டாருங்க, அப்படியே அந்த தெய்வீக நிலையை அடைஞ்சிட்டாருங்க அப்படின்னா நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம மைண்ட் செட்டில் அட்டைன் பண்ணிட்டாருங்கன்னா அப்படியே சமாதி ஆகிட்டாரு அல்லது என்லைட்டன்மெண்ட் ஆகிட்டார் அப்படின்னா எங்கேயோ குழிக்குள்ள வச்சுட்டாங்க அவரை, அப்போதான் அவர் என்லைட்டன்மெண்ட் ஆகிட்டார் அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். இங்கே என்னன்னா பிரகாசம், அறிவு பிரகாசிக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஞானி எல்லாவற்றையும் தன்னுள் அனுபவமாக்குகின்ற ஒரு அற்புதம் நிகழக்கூடியது தான் இங்க என்லைட்டன்மெண்ட் அட்டைன் பண்றது அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் அதைத்தான் இங்க சொல்றாரு. சுயமேவ அனுபூதித்வா, அதாவது நானே எல்லாமாக இருக்கிறேன் என்று தன்னுடைய இருப்பை தான் உணர்ந்து தன்னுடைய இருப்பினாலே இங்கு எல்லாம் இருக்கிறது என்று அனுபவமாக்குகின்ற அற்புத லீலை அது எப்ப நடக்கும்? நான் இருக்கிறேன் என்ற தன்னுடைய சுய அனுபவத்திலே நடக்கிறது. சுய அனுபவம்னா என்ன? சுய அறிவில் பிரகாசிக்கிறது. ஏன்னா நம்மளால தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். வேற ஒரு நாயோ பண்ணியோ வந்து சுய அனுபவத்தை புரிஞ்சுக்குமானா புரிஞ்சிக்க முடியாது, அதுக்கு அந்த பிளாட்ஃபார்மே தெரியாது. சரி, நம்முடைய மனித பிறவியில மட்டும் நம்ம எல்லாருமே இந்த சுய அனுபவத்தை புரிஞ்சுக்கிறோமானா மேக்ஸிமம் கிடையாது. இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கிற ஒரு 70 பேர்ல ஒரு 10-15 பேர் தான் இதில் நீங்கள் உண்மையிலேயே புரிஞ்சுக்குவீங்க. அப்போ இங்கேயே இவ்வளோதான் மெஜாரிட்டி. அப்போ இந்த வேர்ல்டு வைட்ல மக்கள் தொகையில எல்லாருக்கும் புரிஞ்சிருமானா புரியாது. அப்போ ஏன் இது புரிய மாட்டேங்குது அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம்குள்ள வந்தால் மட்டும் போதாது, அதற்கான அடுத்த படிநிலை என்னங்கிறத நம்ம இங்கே ஆராயணும். இப்போ நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா அறகுறையா படிச்சுட்டு ஆத்ம ஞானம் இந்த வேதாந்தம் அல்லது சாஸ்திரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அறகுறையா படிச்சுட்டு அந்த ஆத்ம நிலைங்கிறது ஒன்றுமற்ற நிலைங்கிறத உறுதி செஞ்சுக்கிறாங்க. அது எல்லாருக்குமே ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரு சாதாரண ஆள் கூட எங்கள் ஆத்மா வந்து எப்படிங்க, அது எதுலையும் சம்மந்தப்படாமல் இருக்குங்க, அது தூய அறிவுங்க அப்படின்னு கூட பேசுவான், அந்தளவுக்கு அருமையாக பேசுவான். ஆமாம், அப்படி பேசுனா எதுலையுமே சம்மந்தப்படாமல் இருக்குங்க, தூய அறிவாக இருக்குதுங்க அப்படின்னா அவனுடைய மைண்ட் செட் என்னன்னா அது எதுக்கும் சம்மந்தப்படாமல் இருந்துக்கணும் அப்படின்ட்டு இவன் இந்த பாடி மைண்டையுமே சம்மந்தப்படாமல் எல்லாத்துலேயும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு வாழ பார்க்குறான். அப்போ என்ன இங்கே புரிஞ்சுக்கணும்னா அவனுக்கு வியாபகாரிக சத்தியம்னா என்ன, பாரமார்த்திக சத்தியம்னா என்னன்னு புரியல. அதனால இந்த பாடி மைண்டை வந்து நானுங்கிற அபிமானிக்கிறதுனால அவன் அமைதியாக இருக்க உட்கார பார்க்குறான், குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்க பார்க்குறான். அப்போ நாம் கேள்வி கேட்போம், அத்வைதிகள் மட்டும்தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க, துவைதிகள் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. அவன் நினைச்சிப்பான் நீ குகைக்குள்ளேயே போய் உட்காந்து அப்படியே ஓம் ஓம்னு கத்திக்கிட்டு ஒரு நாள் கடவுள் முன்னாடி தோன்றுவார் அப்படின்னு சொல்லி விட்டுருவான். இவனும் போய் குகைக்குள்ளே ஊத்துக்கிட்டு ஓம் ஓம்னு கட்டி எலும்பு கூட மாறிடுவான். ஏன்னா நிறைய பேர் அப்படிதானே தோண்டி எடுக்கிறாங்க புரியாததுனால. ஆனா இங்க நாம் அப்படி இல்லை. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எல்லாமே விசாரணை பண்ணி பாக்குறோம், விவேகத்தால நம்ம எல்லாம் ஏ டு இசட் அலசுறோம். ஏன்னா இதெல்லாம் ரிஷிகளுடைய வெளிப்பாடு இல்லையா? இப்ப இந்த சாஸ்திரம் எல்லாம் யார் கொடுத்தது? பண்டைய ரிஷிகள் கொடுத்தது, உபனிஷதங்களா எடுத்து தொகுத்துருக்காங்க. அப்புறம் பிரம்மசூத்திரம், பகவத்கீதை போன்ற மிகப்பெரிய சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதை எதுக்கு நான் இப்ப இந்த இடத்துல சொல்றேன்னா இதை படிக்கிறதுக்கு தான் மனுஷ பிறவி. ஒரு நாயோ ஒரு மாடோ வந்து படிக்கவே முடியாது. அப்போ மனித பிறவிக்கு எதுக்குப்பா வரேன்னு கேட்டால் இந்த ஞானத்தை படித்து அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கேன். அப்போ இதுக்கு தான் கல்வி தேவைப்படுது. மனுஷனுக்கு மட்டும்தான் கல்வி, வேற எந்த ஜீவராசிகளுக்கும் எஜுகேஷன் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ என்னவா மாறிடுச்சு அப்படின்னா வருமானத்துக்கான எஜுகேஷனாக மட்டும் மாறிடுச்சு, ஞானத்துக்கான எஜுகேஷன் இல்லை. ஏன்னா அதை திட்டமிட்டு ஒழிச்சுட்டாங்க. ஆனால் பண்டைய காலத்தில் அப்படி இல்லை. ஆதி காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகள் வாழ்வாங்க, அவங்க ஜீவனத்துக்கு தொழில் பண்ணுவாங்க. இப்போ அரசர்கள் வந்து அரசாட்சி பண்ணுவாங்க, போர்க்கருவிகள் செய்வாங்க. அப்போ போருக்கான மற்ற ஆயுதங்கள் செய்வது மட்டும் இல்லை, அதுக்கு தற்காப்பு கலைகள் அது இது நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. இது மாதிரி எல்லா வகையிலையும் வருமானத்தையும் பண்ணிக்கிட்டு ஞானத்தையும் அடைவாங்க. எல்லாருமே குருகுல கல்விக்கு வருவாங்க. அங்கே பேதமை கிடையாது, அங்கே உயர்வு தாழ்வு கிடையாது. அரசருடைய மகனும் ஆண்டியனுடைய மகனும் ஒரே இடத்துல தான் படிப்பான். அங்கே குருகுலம் இருக்கும், அந்த குருகுலத்தில் அந்த ஞானத்தை போதிச்சுக்கிட்டே இருப்பார் குரு. அந்த அறிவு ஒரு இடத்துல பிரகாசிக்குது, நீ இந்த பிரகாசத்தை எப்படி வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் நீ எப்படி வாழணும் அப்படிங்கிற நிறைய வழிமுறைகளை சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் அந்த காலத்துலலாம் தொழில் என்ன, ஆடு மாடு அப்படிங்கிற விவசாயம் சார்ந்த தொழில் இல்லையா? அன்றைக்கெல்லாம் வந்து அப்படி தானே, அன்னைக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு 5 மாடு 10 மாடு வச்சிருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் ரிஷிகளே வந்து இந்த ஞான விஷயங்களில் கலந்துக்கும் போது, அதாவது தர்க்கவாதமெல்லாம் புரியும் போது பசுக்களையே ராஜாக்கள் வந்து பரிசாக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் வரலாற்றில், இதெல்லாம் இருக்குது. எப்படின்னா இப்போ யாக்னவல்கியர் அப்படிங்கிற முனிவர் வந்து ஒரு அரசவையில் பேசும்போது அவர் என்ன கேட்குறாரு, எனக்கு 1000 பசுமாடு கொடுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறாரு. ராஜா இருந்துட்டு சரி நான் 1000 பசுமாடு உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் அந்த ஞானத்துக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. அப்போ இது மாதிரி எல்லாமே ரிஷிகள் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா ஜீவனத்துக்கும் வழி பண்ணிக்கிறாங்க, அது நேர்மையாக நியாயமாக வாழ்வாங்க. அதுதான் நம்முடைய புருஷார்த்தம். அறம் பொருள் இன்பம் வீடு. அதாவது தர்மம் தவறாம வாழணும், நேர்மையா பொருளாதாரத்தை ஈட்டணும், அதன் வாயிலாக சமுதாயத்துக்கு இன்பத்தை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும். நானும் இந்த சமுதாயம் வேறு இல்லை அப்படின்னு தன்னுடைய இருப்பை உணர்ந்த மறுவினாடி விடுதலை ஆகிக்கணும். விடுதலைனா என்ன? லிபரேஷன், இந்த மைண்டு பாடி நான் கிடையாதுங்கிற விடுதலை ஆகணும். அப்படித்தான் விடுதலை, அதுதான் வீடு பேரு. அந்த மாதிரிதான் அன்றைய கல்வி முறை இருந்தது. ஆனா இப்போ எப்படி ஆயிப்போச்சுன்னா, எவனை ஏமாத்தி எப்படி சம்பாதிக்கலாம்? இப்ப ஒரு பிசினஸ் பண்றான்னா அந்த பிசினஸ்ல என்னென்ன கலப்படம் பண்ணலாம், அரிசியில் எவ்வளவு கல் கலக்கலாம், எண்ணெயில எப்படி ஏமாத்தலாம், எல்லாமே சீட்டிங் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்க எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, எல்லாமே சீட்டிங். ஏன்னா மைண்டே வந்து மணி மணி மணின்ட்டு பணத்துக்காக மட்டும் ஓடுது, ஞானத்துக்காக ஒருத்தனை வர தயாரா இல்லை, தன்னை யாரும் தெரிந்து கொள்ளவும் ஆர்வம் இல்லை. அப்ப இப்படி இருக்கிற மனித சமுதாயத்துல வந்து எப்படி நல்லது எதிர்பார்க்க முடியும்? அப்ப ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப எங்க பார்த்தாலும் போர், ஜாதி வெறி, மத வெறி, அப்புறம் கலாச்சார சீர்கேடு, எல்லாமே இப்ப நம்ம நடைமுறையில பாக்குறோம். இந்த அளவுக்கு மோசமா போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கல்விதான் காரணம், வேற யார குறை சொல்ல முடியும்? இப்ப மிருகங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? மிருகங்களுக்குள்ள ஏதாவது வார் இருக்கா? மிருகங்களுக்குள்ள கலப்படம் இருக்கா? மிருகங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அது வயிற்று பசிக்கு ஒரு ரெண்டு நாய் சண்டை போட்டுக்கும், எனக்கு தான் சாப்பாடு வேணும், நீ எனக்கு தான் வேணும் அப்படின்னு ரெண்டு சண்டை போட்டுக்கும். அப்புறம் வயிறு நிறைஞ்ச பிறகு இது போய் ஒரு பக்கம் படுத்துக்கும், அது போய் ஒரு பக்கம் படுத்துக்கும், அதுங்களுக்கு பிறகு அந்த சண்டையும் இருக்காதுங்க. அப்ப அதே மாதிரி மிருகங்கள்ல பசு வந்து பால் கொடுக்குது, எவ்வளவோ நமக்காக சேவை செய்யுது, விவசாயத்துக்கு உழைக்குது. ஆனாலும் இப்ப இன்றைக்கு மனிதர்கள் எப்படி கெட்ட புத்தி வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பசுவை கூட இயற்கையா சேர விடாம அதுக்கு சினை ஊசி போட்டு, அது அதிகமா பால் கறக்க வச்சு, அது எவ்வளவு கொடுமைப்படுத்தி இன்றைக்கு நம்ம வந்து விவசாயங்கள்லாம் பண்றோம். விவசாயம்னு இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு புனிதமான தொழிலா இருந்த விவசாயத்தை இன்னைக்கு நம்ம கெடுத்து வச்சிருக்கிறோம், உயிரினங்களையும் துன்புறுத்துறோம். அப்ப அகிம்சையிலிருந்து நம்ம இம்சை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த இம்சை எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலத்துல இருக்கிற உயிரினங்களை எல்லாம் கொல்றோம், உரங்களை போடுறோம், கெமிக்கல், அதிகமான கெமிக்கலை போடுறோம். அப்ப இதெல்லாம் ஏன் பண்றோம் அப்படின்னு கேட்டா, பணத்தாசை, அதிகமா விளைச்சல் ஆகணும், அதிகமா காசு வரணும், எவனோ எப்படியோ போகட்டும், சாப்பிட்றவன் தான், நம்ம சாப்பிட்டு எப்படியோ போகட்டும் அப்படின்ட்டு. அப்ப எவ்வளவு வயிறு பிரச்சனைகள் இன்னைக்கு மனிதர்கள் சந்திக்கிறாங்க, எல்லாருக்கும் அல்சர் இருக்கு. இப்ப அல்சருங்கிற கம்ப்ளைண்ட் வந்து காமன் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் பூரா ரசாயனம், கெமிக்கல், அது உள்ள போன உடனே நம்முடைய குடல் எல்லாம் புண்ணு பண்ணிடுது. அப்ப இந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா நோயும் வந்துருது இல்லையா? அந்த நோய்க்கு காரணம் என்னன்னா, இந்த உணவு முறை, தவறான வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறைக்கு காரணம் கல்வி முறை. ஆனா அன்றைய காலம் அப்படி இல்லை. ஏன் இதை பத்தி இவ்வளவு தூரம் நான் பேசுறேன் அப்படின்னா, இது எல்லாமே அறிவில தான் இருக்கு. நீங்க எதை கத்துக்கிறீங்களோ அந்த அடிப்படையில் தானே உங்களுடைய வாழ்க்கை இருக்கு. நீங்க நல்லதை கத்துக்கிட்டா நல்ல விதமா வாழலாம், கெட்டதை கட்டா கெட்டது விதமா தான் வாழ முடியும். அப்ப நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற விஷயங்கள் நல்லதாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்ப ஞானத்தை நோக்கி நம்ம போனாதானே, நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு விடை கிடைச்சி, கடைசியில் அது என் மூலமா தான் பிரகாசிக்குதுங்கும் போது நான் எப்படி பிரகாசிக்கணும், இன்னும் இந்த உலகத்துக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சுக்கிட்டு எவ்வளவு ஆனந்தமா இருக்க முடியும்? அப்படி இல்லையே இன்றைய மனிதர்கள் அப்படின்னா, இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இங்க நம்ம பாக்குறோம். அதுதான் இங்க சுயம் பிரகாசம், அபரோட்சம், விஞ்ஞாதாரம், கேன விஜானியாத் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் உபநிஷத்து பேசும். அந்த சுத்த அறிவு தான் இங்க எல்லாமாக இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபணம் பண்றாரு. ஆனா அந்த சுத்த அறிவு பிரகாசிக்கிறத மனசு என்ன பண்ணதுன்னா, தன்னுடையதாக நினைச்சுக்கிட்டு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை குறுக்கு புத்தியா மாத்திக்கிட்டான் மனுஷன். அதாவது அவங்க கிட்ட இருக்கிற அந்த சுய அறிவு பிரகாசத்தை தூய அறிவின் பிரகாசமா பார்க்காம, ஏதோ நானே பயங்கர அறிவாளிங்கிற மாதிரி இவன் மைண்ட் செட் நினைச்சுக்கிட்டு, அதுல குறுக்கு புத்தியை கையாண்டுகிட்டு யாரெல்லாம் எப்படி ஏமாத்தலாங்கிற மனோபாவத்துக்கு போயிட்டான். அதுக்கு காரணம் மனசு. அப்ப அதனால இங்க நம்ம இந்த விஷயத்தை, இந்த வேதாந்த பாடத்துக்குள்ள வந்துட்டு நம்ம இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய உண்மை தன்மையை நம்ம உணர்ந்துட்டா, இங்க நாம எல்லாவற்றையும் எப்படி பாக்குறோம், அந்த பிரம்மத்தன்மைக்குள்ள பாக்குறோம். அது சத்தியம், ஞானம், அனந்தம் என்று எல்லையற்றதாக இருக்கிறது. அது மட்டுமே இருக்கிறது, அது எங்கும் வியாபித்திருக்கிறது அப்படின்ட்டு நாம அந்த ஆத்ம தத்துவத்தை ஆழமாக உணர்ந்து கொள்கிறோம். அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போது உனக்கு தெளிவாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நீ இந்த சத்தியம், ஞானம், அனந்தம் என்ற விஷயத்துக்குள்ள வந்தா, நீ தேடும் பொருள் எதுவோ அது நீயே தான் அப்படின்னு நமக்கு நிரூபணம் பண்றது. அதுதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அந்த விஷயத்தையும் அதுதான் இங்க பேசுறாரு வித்யாரண்யர். அப்ப இந்த 34வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மம் சத்தியம், அதாவது இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஞானம், சுத்த அறிவாக இருக்கிறது. அந்த சுத்த அறிவாக இன்னும் எப்படி இருக்கிறது? எல்லை இல்லாமல் இருக்கிறது. அப்ப எல்லை இல்லாமல் இருக்கிறதுங்கிற டாபிக்கு தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அந்த சத்தியம், ஞானம், அனந்தம் அப்படிங்கிற மூன்று வார்த்தையில அனந்தம் அப்படிங்கிற எல்லையற்ற வார்த்தையை நான் எடுத்ததுனால, அந்த எல்லையற்ற விஷயம் வந்து விஞ்ஞானிகளிடத்துல வெளிப்பட்டா ஒரு நல்ல விஷயத்தையும் கொண்டு வந்துருது இந்த சமுதாயத்துக்கு, அதுவே ஒரு அஜ்ஞான இடத்துல வெளிப்பட்ட கெட்ட விஷயத்தையும் கொண்டு வந்துருது இந்த உலகத்துக்கு. அப்ப இங்க இவன் என்ன பண்றான், அஜ்ஞானி கெட்டதை மைண்ட்ல செட் பண்ணிக்கிறான், இப்படி கலப்படம் பண்ணி இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும், அப்படி ஏமாத்தி அப்படி பழச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே வந்து இன்னொருத்தரை எப்படி சீட் பண்றதுங்கிற மைண்ட் செட்டுக்கு போறான். ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அதையே வந்து நல்ல விஷயமா மாத்தி இந்த சமுதாயத்துக்கு எப்படி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு போறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன, அவரவர்கள் மனோபாவம் தானே, அவரவர்களுடைய எண்ணம் தானே, அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் தானே வாழ்க்கை. அதுதான் அஷ்டாவக்ர கீதை சொல்லுதுன்ட்டு நான் அஷ்டாவக்ர கீதை பத்தி சொல்லும்போது சொல்லுவேன், உன் மதி எதுவோ உன் கதி அதுவே. உன்னுடைய மதினா உன்னுடைய எண்ணம், சிந்தனை, புத்தி எப்படி இருக்கோ அப்படிதான் உன்னுடைய கதி, உன்னுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அப்படித்தான் போகும். ஏன்னா அந்த குறுக்கு புத்தியில குறுக்குத்தனமா வாழ்ந்து கிறுக்குத்தனமா வாழ்ந்து வாழ்க்கையை தொலைச்சிடுவானுங்க. அப்படி நிறைய பேர் நம்ம கண்ணெதிரிலேயே வாழ்க்கையை தொலைச்சவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு, அதெல்லாம் போனா இப்ப டைம் பத்தாது. அதனால இப்ப நம்ம 34ல இதை புரிய வைக்கிறார். 35ல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நான் வியாபித்வாத் தேசதோ அந்தே நித்தியத்துவான் நாபி காலத்தகா நான் வச்சதுதோதோபி சர்வாத்மியாத் ஆனந்தியம் பிரம்மணி திரிதா. இந்த இடம் என்ன சொல்றாருன்னா, வச்சதோ அபி சர்வாத்மியாத் ஆனந்தியம். அந்த இடத்துல வார்த்தையை பிரிச்சுக்கணும், வச்சதோ அபி, அதாவது இந்த ஸ்லோகம் வந்து பிரம்மத்தினுடைய அனந்தம், அந்த எல்லையற்ற விஷயத்தை மிக நுணுக்கமாக விளக்குவதாக இங்க நம்ம பார்க்க முடியுது. எப்படி சொல்றாருன்னா, இப்போ வந்து அனந்தம் அப்படின்னு சொன்னா பொதுவாக நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், மிக பெரியது, எல்லையற்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க வந்து வேதாந்தம் அனந்தம் என்பது ஒரு அளவு குறித்த கருத்து மட்டும் சொல்வது கிடையாது, அது எல்லையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்படி விரிவாக பேசுகிறது என்று பார்க்கிறோம். அதாவது பிரம்மத்துக்கு எந்த விதமான எல்லையும் இல்லை அப்படிங்கிற இடத்துல இங்கு கால தேசத்தை கடந்த நிலையிலே பார்க்க வேண்டும் என்று இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. அதாவது இப்ப நம்ம வந்து அனந்தம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சாதாரணமா பொருள் பார்த்தோம்னா அது எல்லையற்றது அப்படிங்கிற நிலையில நம்ம அதை எடுத்துக்குவோம். ஆனா இங்க வேதாந்த சாஸ்திரம் வந்து அனந்தம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எல்லையற்றதுங்கிற அளவு குறித்த கருத்து மட்டும் இங்க சொல்லாம, அந்த அனந்தம் அப்படிங்கிற வார்த்தையில கால தேசமும் இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த இடத்துல அருமையா நுழைக்கிறார் வித்யா ரெண்டு. அனந்தியம் பிரம்மணி த்ரிதா மேல சொல்றாரு பாருங்க, நித்யத்வநாபி காலத்தகா. அப்ப இங்க இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, பிரம்மத்துக்கு எந்த விதமான எல்லையும் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்திலே அது காலத்திலும் இல்லை, பொருளிலும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்க அதை புரிஞ்சுக்கணும் பிரம்மத்துக்கு உண்டான விளக்கத்துல அப்படின்னு சொல்ல வராரு. அது ஏன் அப்படி சொல்ல வராரு அப்படின்னா, இப்ப பிரம்மத்துக்கு வந்து காலமும் இல்லை தேசமும் இல்லை அப்படின்னா, தேசம்னா ஒரு பவுண்டரிக்குள்ள ஒரு பொருளுக்குள்ள வந்து மாற்றுறது. இப்ப கால தேசம் அப்படின்னா காலம்னாலும் ஒரு எல்லை இருக்கு, லிமிட்டேஷன் இருக்கு, தேசம்னாலும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. தேசம்னா இப்போ நமக்கு ஒரு பொருளை வச்சு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, இப்போ என்னுடைய தேசம்னா இப்போ பாரத தேசம் இத்தனை கிலோமீட்டர் பரப்பளவில் சுற்று வட்டாரத்தில் இருக்கு, இதுக்கப்புறம் வேற நாடு வந்துடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இடத்தை தீர்மானிக்கிறத தேசம்ங்கிற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துகிறோம், சான்ஸ்கிரிட் வேர்டு. அந்த வார்த்தையை தான் நம்ம நம்முடைய பாரத தேசம் அப்படின்னு சொல்கிறோம். பாரதம்ங்கிற நம்முடைய இடத்துல நாம் இருக்கிறோம், பாரத தேசத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பாரதம் என்கிற இடத்திலே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம அப்படி பேசுகிறோம். அப்ப தேசம் அப்படின்னா ஒரு இடம், அப்ப அந்த இடம்னா அந்த இடம்ங்கிறது ஒரு பொருள், ஏன்னா அது கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயமா மாறிடுது இல்லையா. அதே மாதிரி காலம் அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா, இவ்வளவு நேரம் இவ்வளவு டைம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அந்த காலமும் தேசமும் ஆத்மாவுக்கு இல்லை, பிரம்மத்துக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இங்க அனந்தம் அப்படிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுதுங்கிறது இங்க வித்யாரண்யர் சுட்டி காட்டுறாரு. ஏன்னா பிரம்மம் வந்து எல்லாத்திலும் பரவி இருக்கிறது, எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது அப்படின்னு அது சொன்னா, அப்ப அது இங்கு தொடங்குறது இங்கு முடிகிறது என்று ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு ஒருத்தர் கேட்பான். ஒருத்தர் என்ன சொல்லுவான், அது பிரம்மம் எங்கும் வியாபித்திருக்கிறதுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே ஒருத்தர் கேள்வி கேட்பான், எங்கும் வியாபித்திருக்குன்னா அப்ப எங்கெங்க தொடங்கி எங்கெங்க முடியுதுன்னு கேட்பான். அப்ப அந்த மாதிரி அது எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அப்படிப்பட்ட ஒரு வியாபகம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வியாபகம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதை நான் சொன்னேன், ஆகாசம் வந்து இப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, அது அப்படி விரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஆகாயம் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க இல்லையா, சயின்டிஸ்ட் அதான் சொல்றான், ப்ரூவ் பண்ணியிருக்கான், ஆகாயம் வந்து விரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அது எல்லையற்றதா போயிட்டே இருக்குங்கிறான். பிக் பேங் தியரிக்கு அப்புறம் ஆகாயத்தினுடைய விரிவை பத்தி பேசுறான். ஆனா நம்முடைய சனாதன ரிஷிகள் இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஏன்னா இங்க ஆகாயம்ங்கிறதே எது சித்தாகாசம் தானே, நம்முடைய ரிஷிகள் அழகா புரிய வச்சுட்டாங்க, வெளியே எங்கட ஆகாசம் இருக்கு, அது உனக்குள்ள இருக்கிற அறிவு ஆகாசம் அல்லப்பா அப்படின்னு அருமையா புரிய வச்சுட்டாங்க. இப்ப நாம இதெல்லாம் ஏற்கனவே தெளிவாயிட்டோம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சித்தாகாசம் நம்ம இடத்துல இருக்கிற அறிவு ஆகாசம் தான் எல்லையற்றதா இருக்கு. அப்ப அந்த எல்லையற்ற அறிவின் விரிவு தான் இங்க இன்ஃபினிட்டி, அப்படி விரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அனந்தமா இருக்கு. அப்படி அது விரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நிலைக்கு ஏதாவது இடம் காலம் இருக்கானா, இல்ல அதுக்கு ஏதாவது காலம், இத்தனை மணி நேரம் தான் விரியுங்க, அதுக்கு மேல விரியாது. காலையில 8 மணிக்கு விரிய ஆரம்பிக்கும், நைட்டு 10 மணிக்கு அது க்ளோஸ் ஆயிடும், அப்படின்னு ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமானா, அப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நாம தான் வேலைக்கு போறது, காலையில 10 மணிக்கு போறோம், சாயந்தரம் 6 மணிக்கு வரோம், அப்படி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வேலைக்கு போறோம். அது மாதிரிலாம் ஆத்மாவுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் கிடையாது. ஏன் ஆத்மாவுக்கு அது கிடையாதுன்னா, ஆத்மானா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும் இல்லையா, ஆத்மானா அறிவு. அப்ப அந்த அறிவுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. லிமிட்டேஷன் இல்லைங்கிறதுனால தான் நான் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு. எதுக்கு சொன்னேன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாக்கி டாக்கி வச்சுக்கிட்டு பட்டன் அழுத்திட்டு இருந்த நாம இன்றைக்கு வீடியோ வரைக்கும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசுறோம்னா, அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு அறிவின் வெளிப்பாடு, அதுக்கான டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதுக்குமான இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு நம்முடைய பயன்பாட்டில் நம்முடைய காலத்திலேயே நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம முப்பாட்டன் தாத்தா பாட்டியெல்லாம் கூட இதை அனுபவிக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் கூட இந்த செல்போன் பார்த்துருக்க மாட்டாங்க, கம்ப்யூட்டர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நாமெல்லாம் நம்முடைய காலத்தில் அந்த காலத்தையும் பார்க்குறோம், இந்த காலத்தையும் பார்க்குறோம். நம்முடைய இந்த ஜென்ரேஷன் வந்து ரெண்டு விஷயத்துலையும் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு அந்த பழைய காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், டிவியும் கிடையாது, இந்த மாதிரி செல்போனும் கிடையாது, கம்ப்யூட்டரும் கிடையாது, அந்த காலத்துல நம்ம வாழ்ந்தோம். இப்போ நம்ம இடத்துல வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி ரேடியோ தாண்டி செல்போன் வந்து இப்போ வீடியோ வந்துருச்சு, இப்போ இன்டர்நெட்டெல்லாம் வந்துருச்சு, எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டோம். அப்போ இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் அறிவையும் நம்ம பார்க்குறோம், டெவலப் ஆகாத அறிவும் நம்ம பார்க்குறோம். அப்போ ரெண்டுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்முடைய பிறவி கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. அப்போ இதுதான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம என்ன பயன்படுத்திக்கிறோம், அந்த காலத்தில் குருகுல கல்வின்னா குருவை தேடி போகணும். இப்போ இன்றைக்கு குரு உங்களை தேடி வராரு ஆன்லைனில், எங்கே வேணா எப்படி வேணா நீங்கள் கேட்டுக்கலாம். அப்போ அந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம கை கொடுக்குது பார்த்தீங்களா. அப்போ ஏன் அது அப்படி வருது, ஏன் அப்படி செய்து, அந்த அறிவே தான் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு இப்படிலாம் செஞ்சுக்குது. அறிவு அனந்தம், எக்ஸ்பான்ஷன், ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. அதுக்கு ஒரு இவ்வளவு தான் வளருவேன்னுலாம் சொல்லாது, அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதனுடைய பரிணாமம் வந்து எங்கே முடியுதுன்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா, அடுத்த கேள்வி எழுந்திருக்கணும். எப்படி கேட்கலாம்னா, இப்போ நீங்கள் அறிவு சொன்ன மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிற பரிணாம வளர்ச்சி நம்ம பார்க்கும்போது, அது தாவரத்தை தொடங்கியது, ஒரு அறிவு ஒரு புலனை வச்சு பயன்பாட்டுக்கு வந்தது, அப்புறம் 2 அறிவை வச்சு புழு பூச்சிகள் இருந்து பயன்பாட்டுக்கு வந்தது, அப்படியே அது வளர்ந்து வளர்ந்து வந்த அந்த அறிவு வந்து இப்போ மனித பரிமாணத்துக்குள்ள 6ஆம் அறிவு வந்துட்டுதே, அப்போ இதுக்கு மேலே 7ஆம் அறிவு, 8ஆம் அறிவு, 9ஆம் அறிவுன்னு அப்படியே போயிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ரிஷிகள் அதை தெளிவுபடுத்துறாங்க. எப்படி தெளிவுபடுத்துறாங்கன்னா, இங்க வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ஹையர் லெவல்ல ஹார்ட்வேர் டெவலப் ஆயிடுச்சு, அதுதான் மனித உடல், ஹியூமன் பாடி. அதாவது ஹை லெவல் ப்ராசஸர் போட்டாச்சு, இதுக்கு மேல ப்ராசஸர் தேவையே இல்லை. கம்ப்யூட்டர்ல வந்து ஹை ஸ்பீடு கம்ப்யூட்டர், அது அந்த கம்ப்யூட்டரை வச்சு என்ன வேணா செய்யலாம், அப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அந்த கம்ப்யூட்டர்ல என்ன மாதிரி பயன்பாட்டுக்கு சாஃப்ட்வேர் போடலாம்னு பார்க்கணும் இப்போ. அப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம அக்கௌண்டிங்க்கு போடலாமா, இல்லை நம்ம ஒரு வீடியோ கிராஃபிக் ஒர்க்குக்கு போடலாமா, இல்லை அனிமேஷன் மாதிரி ஏதாவது விதவிதமாக உருவங்களை உருவாக்குறதுக்கு போடலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அது அதுக்கு அந்த சாஃப்ட்வேரை நம்ம உள்ள ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அப்படி ப்ரோக்ராம் பண்ணி சாஃப்ட்வேரை உள்ள கொடுத்துட்டோம்னா அது அட்வான்ஸ் கம்ப்யூட்டராக மாறிடுது இல்லையா. ஹார்ட்வேரு நல்லா இருக்கு, சாஃப்ட்வேரும் உள்ள எவ்வளோ லோட் பண்ணாலும் அந்த கம்ப்யூட்டர் ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். அப்போ அது மாதிரி இங்கே படைப்பில் ஹார்ட்வேர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அது வந்து ஹியூமன் பாடி தான், மனித உடலுக்கு மேலே இன்னொரு உடல் கிடையாது. ஆனா நீங்க சொல்லலாம், அப்ப நம்ம விட பவர்ஃபுல்லான உடம்பெல்லாம் இருக்கு, யானை நம்மளோட சக்தி வாய்ந்ததா இருக்கு, சூரியன் நம்மளோட பிரம்மாண்டமா இருக்கு, அப்ப இதெல்லாம் மனித உடலை விட உயர்ந்த உடல் தானேன்னு கேட்டா இருக்கலாம். ஆனால் அறிவின் பிரகாசிக்கக்கூடிய ஒரு அரிதான உடல் மனித உடல். அதை வந்து மகான்கள் எப்படி ப்ரூவ் பண்றாங்கன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதாவது நீங்க வேற என்ன உருவம் என எடுத்து பிறக்கலாம், நீங்க சூரியனாவே பிறந்தாலும் வேஸ்ட் தான். ஏன் அப்படின்னா, சூரியனா பிறந்தா என்ன நடக்கும் தெரியுமா, சூரியன் தான் நீங்க உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டே இருக்கலாம். அந்த சூரியனுடைய காலம் முடிஞ்ச பிறகு, அது காலம்னா பல பில்லியன் பல மில்லியன் ஆண்டுகள் அது வாழ்ந்துருக்கும். நாம வேணா 100 வருஷத்துல செத்து போயிடுவோம் மனுஷனா இருக்கிறதுனால, அது சாகாது. அது 100 பில்லியன் 1000 பில்லியன் பல மில்லியன் கணக்கான ஆண்டுகள் அது வாழும். அப்ப அப்படி அந்த சூரியன் இருந்த பிறகு ஒரு நாள் அதுவும் மாறிடும், போயிடும். அப்ப அப்படி ஒரு பிறவி கிடைச்சா இத்தனை ஆண்டுகள்ல வாழலாமேன்னு நினைக்கலாம் நீங்க, ஐயோ ஆயுள் நீண்டு கிடக்குதே, இல்ல ஆமையா கூட பிறக்கலாமே, ஆமைக்கு கூட 300-400 ஆண்டுகள் இருக்கு வாழ்நாள். அப்படியெல்லாம் ஆமையா பிறந்தா ஏதாவது நம்ம சாதிக்க முடியுமா, சூரியனா பிறந்தா நம்ம ஏதாவது சாதிக்க முடியுமானா, முடியாது. அப்ப இந்த பிறவி வெறும் 120 ஆண்டுகள் கொண்ட மனித பிறவியில மட்டும்தான் இந்த சுய அறிவு பிரகாசிக்கும், வேற எதுலையுமே பிரகாசிக்காது. அதை தான் இங்க புரிய வைக்கிறேன். எதுக்காக இந்த அறிவு டாபிக்ல இதெல்லாம் நான் எடுத்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா, இந்த அரிதான மனித பிறவிய அஜ்ஞானத்தினால வீணாக்கிக்கிட்டு இருக்கோங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா மெஜாரிட்டி பாருங்களேன், எவ்வளவு குறைவான பீப்புள் இந்த மாதிரி பாடத்துக்கு வராங்க, ஆனா எவ்வளவு அதிகமான மக்கள் வந்து வேற என்ன பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு, யூடியூப் இருக்கு, எல்லாம் எதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வெட்டி விஷயங்களை பார்த்துக்கிட்டு வந்த வேலையை தெரியாம வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுறான். ஆனா அவன் மனித பிறவி எடுத்ததனுடைய வேல்யூவே தெரியாம வாழ்ந்துட்டு செத்து போறான்ல, நிறைய பேர் அப்படித்தானே சாவறான். இப்ப நம்ம நடைமுறையில பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தாத்தா பாட்டி நம்ம கூட இருந்தவங்க எல்லாமே பாருங்களேன், வந்தாங்க வாழ்ந்தாங்க சாப்பிட்டாங்க தூங்குனாங்க செத்துட்டாங்க, ஏதாவது சாதிச்சாங்களா இந்த உலகத்துல? ஒன்னும் பண்ணல. சரி, விஞ்ஞான ரீதியா சாதிக்கல, மெய்ஞான ரீதியாவது தன்னை உணர்ந்துட்டாங்களா? அதையும் செய்யல. அப்ப எவ்வளவு மனிதர்கள் இந்த படைப்புல வந்திருந்தாலும் பயனுள்ளவர்களாக வாழ்பவர்கள் ஒரு சிலர் தானே. இந்த விஷயத்தை வந்து திருவள்ளுவர் அழகா பேசுறாரு, தோன்றி புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றிலும் தோன்றாமை நன்று. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாரு, ஒரு மனுஷனா நீ தோன்றினா இந்த உலகத்துக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து புகழ் பெற்று இந்த உடம்பை விட்டுட்டு போ, இல்லைன்னா நீ இந்த மனித பிறவி எடுக்கிறதுக்கு நீ எடுக்காம இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிறத 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்றாரு. ஆனா அவர் சொல்லிட்டு போறாரு, அதை பத்தி எனக்கு என்ன, நான் திருவள்ளுவரையே படிக்க மாட்டேங்கிற மாதிரி தான் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம், திருக்குறளே படிக்க மாட்டோம். அப்போ அதனால எதுக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கறோம்னா, மிகப்பெரிய ஒரு ஞானம் வந்து பிரகாசிக்கிற ஊடகம் வந்து மனித உடல். அப்போ இந்த மனித உடல்ல ஒரு பேரறிவு பிரகாசிக்க ஆரம்பிக்குதுன்னா அது என்ன வேணா செய்யும் இந்த மனித உடம்பு மூலமா. அது பெரிய விஞ்ஞானியா மாத்தும் மெய்ஞானியா மாத்தும் இந்த உலகத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யறதுக்கு தான் இந்த படைப்பே. அப்படிதான் இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு. ஆனா அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம வாழ்றது தான் மனித பிறவினுடைய அஜ்ஞானம் அறியாமை அவல நிலை அப்படின்னு நம்ம பார்க்கறோம். அதுதான் ரிஷிகள் அடிச்சுக்கிறாங்க, இப்ப பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் நாம் அதை வந்து பயன்படுத்துறது இல்லை, இன்றைக்கும் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை. இன்னைக்கு இன்னுமே மோசமா போயிட்டோம். கல்வி முறை மாற்றத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப எல்லா இளைஞர்களும் டாஸ்மாக்ல இருக்கானுங்க. இன்றைய எஜுகேஷன் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனதுனால இன்னைக்கெல்லாம் சின்ன பசங்கள்ல இருந்து பொண்ணுங்க வரைக்கும் எல்லாம் தண்ணி அடிக்கிறது, டாஸ்மாக்ல போய் பீரு பிராந்தி வாங்கி குடிக்கிறது, மப்புளியை சுத்துறது, அப்படி கலாச்சார சீர்கேடு, அரசியல்வாதிகள் எல்லாம் எப்படி இருக்காங்க, மக்களெல்லாம் யாரு பின்னாடி ஓடுறாங்க, சினிமா நடிகர்கள் பின்னாடி ஒரு கூட்டம் ஓடுது, இப்படி போயிடுச்சு இல்லையா எல்லாம். என்ன அந்த சினிமா மோகம், கலாச்சார சீர்கேடு, எதை படிக்கணுமோ அதை படிக்காத கல்வி, அப்படி எல்லாமே மாறி போயிட்டதுனால இன்றைக்கு நம்ம இவ்வளவு விஷயங்களை பார்க்குறோம். அப்போ இது வந்து எதுக்காக இதை சொல்றேன்னா, எவ்வளவு ஒரு அரிதான மனித உடல் கிடைச்சி அதை பயன்படுத்த தெரியாம நிறைய பேர் மண்டையை போட்டுட்டு இருக்கானுங்களே அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆனா இங்க ஒரு சிலர் மட்டும் செய்த சாதனையினால இந்த உலகம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா நீங்க இன்னும் எவ்வளவு வளரும்னு நீங்க பாருங்க. அதாவது ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன், இப்ப நம்ம இந்த படைப்பு 50 ஆண்டுகள்ல ஒரு சில விஞ்ஞானிகனால இந்த உலகத்துல நாம இப்படி இன்டர்நெட்டு இந்த மீடியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு சில விஞ்ஞானிகள் இன்னும் பல அரிதான விஷயங்களை கண்டுபிடிச்சா இன்னும் இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறத நீங்க கற்பனை கூட செய்ய முடியாது. அப்படிதான் இந்த படைப்பு. ஏன்னா அதுதான் அறிவு, அதுதான் பிரம்மம், அதுதான் அனந்தம்னு சொல்றதுக்காக நான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அனந்தம் அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது, அது என்ன வேணா செய்யும், எப்படி வேணா படைக்கும். ஆனா இது ஒரு தோற்றம் அப்படிங்கிறது அப்புறம், ஆனா இந்த தோற்றம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அது உண்டாக்குற அந்த அறிவின் அம்சங்கள் இருக்குல்ல, அது மிராக்கலா இருக்குல்ல. புறத்துல படைக்கப்பட்ட இவ்வளவு அறிவாற்றல் கொண்ட விஷயங்கள் மாதிரியே நம்முடைய அகத்திலையும் நான் அப்பப்ப சொல்லுவேன், இந்த மனித உடலினுடைய ஸ்ட்ரக்சரை பாருங்க, உள்ள எப்படி குடல்ல இயங்குது, இருதயம் எப்படி துடிக்குது, நுரையீரல் எப்படி வீங்கி வீங்கி குறையுது, அப்ப இதுக்குள்ள சுவாசம் போகுது, அப்ப அந்த நுரையீரல் விரிஞ்சி சுருங்குது, அதுக்கப்புறம் அந்த இருதயம் விடாம துடிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்குது இருதயம். அப்ப இது மாதிரி எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. நம்ம வெளியிருந்து சாப்பாடு தள்ளுறோம், பஜ்ஜி தள்ளுறோம், காஃபி குடிக்கிறோம், என்னென்னமோ சாப்பிட்றோம், ஆனா எல்லாம் உள்ள போய் ரத்தமா எலும்பா மஜ்ஜையா அழகா மாறுது, உடம்பு வளருது. அப்படியே எவ்வளவு மாற்றங்கள், இவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் யாரு சொல்லி கொடுத்தா இப்படிலாம் நீ மாறணும் அப்படின்ட்டு? நாம ஏதாவது கமெண்ட் கொடுத்து உள்ள தள்ளுறமா? நான் அதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நீங்க பஜ்ஜி சாப்பிடும்போது நீ பஜ்ஜியை நீ உள்ள போய் எலும்பா மாறு, காஃபி நீ உள்ள போய் ரத்தமா மாறு அப்படின்னு நம்ம ஏதாவது கமெண்ட் கொடுத்து உள்ள அனுப்புறோமா? அப்படிலாம் ஒரு கமெண்ட்டும் கொடுக்கறது இல்லை. தானா உள்ள போய் என்னென்னவோ மாறணுமோ மாத்துது இல்லை. அப்படி மாற்றத்துக்கு உட்படுத்துறதுக்கான ஒரு அறிவு எங்க இருக்கு? இதே உடம்புல இருக்கு அந்த அறிவு. அந்த அறிவு எங்கும் எதிலும் வியாபித்திருக்கு. அதனால அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அது வேலை செய்யும். அப்ப இங்க இந்த மாதிரி வேலை செய்யுது. அப்ப இந்த விஷயத்த அனந்தம் அப்படிங்கிற டாபிக்ல இந்த ஸ்லோகம் பேசுது. இப்ப இந்த ஸ்லோகம் வந்து அனந்தத்தை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறாரு. அனந்தியம் பிரம்மணி த்ரிதா. அப்ப அப்படிப்பட்ட அனந்தம், அந்த எல்லையற்ற வஸ்து, அந்த பிரம்மம் வந்து இப்படி விரிந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு கால தேசங்கள் கிடையாது. ஆகவே அந்த கால தேசத்துக்கு அப்பால்பட்ட அந்த பிரம்மத்தை வந்து ஒரு சாதாரண கால எல்லைக்குள்ள நிர்ணயம் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு பொருள் வந்து வருது, அது இருக்குது, அப்புறம் அழிஞ்சு போகுது. ஆனால் பிரம்மம் வந்து அப்படி வருது, இருக்குது, அழிஞ்சு போகுதுங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. ஏன்னா அது அறிவு அல்லவா? அந்த அறிவு வருவதும் இல்லை போவதும் இல்லை, அதன் அதிஷ்டானத்துல இங்க எல்லாம் வந்து இருந்து போகிறது. அப்ப இங்க படைப்பும் அத்தனை அம்சங்களும் அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. படைப்புக்குள்ள வந்தவைகள் எல்லாம் கால தேசத்துக்குள் சிக்குகிறது. ஆனால் இந்த படைப்புக்கு ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மம் கால தேசத்துக்குள் சிக்குவதில்லை. அப்ப பிரம்மத்தின் அதிஷ்டானத்தில் தான் இங்கு கால தேசம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அறிவின் அனந்தமான எல்லையற்ற விரிவு இங்கு பேரறிவாக விருந்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல எல்லையற்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது காலத்தில் எல்லையற்றது, பொருளில் எல்லையற்றது அப்படிங்கிற விஷயத்துல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் நிரூபணம் செய்து. மேலும் இந்த ஸ்லோகம் வந்து ஒரு முக்கியமான தவறை வந்து சரி செய்யுது. ஏன்னா அனந்தம் அப்படின்னா நம்ம மனசு என்ன நினைச்சுக்கன்னா மிகப்பெரியது அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனைக்கு போயிடுது. ஆனா அந்த பெரியது அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி பெரியதுங்கிறதையும் நிரூபணம் பண்ணணும். இப்போ முஸ்லிம்கள்லாம் சொல்லுவாங்க இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் வந்து மிக பெரியவன் அப்பா அப்படிம்பாங்க. அல்லாஹ் மிக பெரியவன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எல்லா மதங்களும் சொல்லுது. ஆனா இறைவன் மிக பெரியவன் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில சொல்லுது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு புரியும்? அவனுங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா இறைவன் மிக பெரியவன்னா அப்படி அவன் என்ன வேணா செய்வான், எப்படி வேணா பிரம்மாண்டமா இருப்பான், எல்லையற்றதா இருப்பான் அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஆனா இங்க இந்த இடத்துல இவர் என்ன மாதிரி விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த அறிவின் விரிவை கொடுக்குறாரு. இங்க வித்யாரண்யர் சொல்ற விஷயம் என்னன்னா இறைவன்கிற நீ எப்படி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கோ அப்படி இது உனக்கு இறைவன் மிக பெரியவனா தெரியுமா, எப்படி தெரியுமா அப்படின்னு உதாரணம் நான் சொல்றேனே. இப்ப வந்து ஒரு மகாபாரதம் படம் எடுத்திருப்பாங்க, அதுல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டணும். அப்ப உடனே அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாரு, அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டணும்னா நீ என்ன பண்ற, அந்த கிருஷ்ண பரமாத்மாவை ரொம்ப பெருசா போட்டிருப்பான், அந்த அர்ஜுனனா அவர் காலடியில கட்டவர்கள் கிட்ட உட்கார்ற மாதிரி பண்ணிடு, அவர் வாய்க்குள்ள அப்படியே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் போய் வரும், நிறைய பேர் உள்ள போறாங்க வெளியே வர்ற மாதிரி, சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்ட உருவத்தை காட்டிடுன்னு சொல்லி அவன் டைரக்டர் ஒரு ஐடியா கொடுத்த உடனே படத்தை அப்படிதான் எடுத்திருப்பான். நீங்க போய் அந்த மகாபாரதம் படத்தை பாத்தீங்கன்னா அதுல வந்து கிருஷ்ண பரமாத்மா அப்படியே பிரம்மாண்டமா மாறிடுவாரு. அவர் மிகப்பெரியவன் இல்ல இல்லையா, இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னா நமக்கு என்ன தோணும் மைண்ட்ல, ஓ அவர் அப்படியே பிரம்மாண்டமா விரிஞ்சிடுவார் போல் இருக்கு, எல்லையற்றதா பெருசாயிடுவார் போல் இருக்கு, நம்ம உடம்பு வந்து 6 அடி இருக்குன்னா அவர் 6000 அடி இருப்பார் போல் இருக்கு, அல்லது 600000 அடி இருப்பார் போல் இருக்கு அப்படின்னு நம்ம மைண்ட் செட் பண்ணுது. ஆக்சுவலா இதான மனித மனசு. ஆனா இங்க வித்யாரண்யர் அதை திருத்துறாரு. வித்யாரண்யர் எப்படி அதை திருத்துறாருன்னா, அப்பயும் நீ வந்து ஒரு உருவத்திலேயே போய் சிக்கிறியாப்பா, இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு சொன்ன உடனே கூட நிறைய பேர் உருவத்தை தான் சிக்கிறாங்க அப்பயும். ஏன்னா அதை தானே மகாபாரத படத்துல காட்டி வச்சிருக்கான், அதை பார்த்து சினிமா பார்த்து தான் நம்ம எல்லாம் இப்ப கத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் உண்மையா ரிஷிகள் சொல்றதை கேட்க மாட்டோம், சினிமாவில் யார் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுருவோம். அப்போ சினிமாவில் அப்படி மகாவிஷ்ணு பெருசாக காட்டிட்ட உடனே நம்ம அப்படி தான் வருவார் போல் இருக்கு, பிரம்மாண்டமாக இருப்பார் போல் இருக்குன்னு நாம நினைச்சுக்கிறோம். அதுக்காகவே இப்போ நிறைய பேர் கோயில் என்ன பண்றானுங்கன்னா, இப்பெல்லாம் சின்ன சின்ன செலவு வைக்கிறது இல்லை. இப்பெல்லாம் அப்பெல்லாம் நம்ம பழமொழி பேசும்போது மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவோம். மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசுன்னா, அன்னைக்கெல்லாம் பூஜை பண்ணும்போது சும்மா வீட்டில் விக்கிரகம் வந்து சும்மா ஒரு சுண்டு வர்ற அளவுக்கு வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க கோயில் கட்டுறவடெல்லாம் போய் பாருங்களேன், பிரம்மாண்டமான காளி சிலை, சும்மா ஒரு 200 அடி 300 அடி ஹைட்டு, மிகப்பெரிய முருகன் சிலை. இந்த சிங்கப்பூர்ல முருகன் சிலை வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த மலேசியா முருகன். அப்போ இது மாதிரி இப்போ பார்த்துட்டு வந்துட்டு மலேசியாவில் தான் அவ்வளோ பெரிய முருகன் வைக்கணுமா, பாரு நான் இங்கே வைக்கிறேன்ட்டு எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட காளி, அப்புறம் பிரம்மாண்டமான சிவபெருமான், இப்படி தான் இன்னைக்கு எல்லாம் உருவத்தில் உருவாக்குறானுங்க. அப்போ என்ன, அவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன் உடனே அவன் மைண்ட் எங்கே போகுது, உருவத்தில் பெருசு பண்ணி பார்த்தா இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற அளவுக்கு அல்பத்தனமாக இருக்கானுங்க அஜ்ஞானிகள் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் என்னுடைய பாயிண்ட்ல நான் இதை சொல்கிறேன், அஜ்ஞானிகள் இப்படி அல்பத்தனமாக உருவத்தில் போய் சிக்கிக்கிட்டு இருக்கானுங்க, ஆனா அறிவாளிகள் இங்க இறைவனை அறிவில் பார்க்கிறார்கள். அந்த பாயிண்ட்டுக்காக நான் இதை சொல்ல வரேன். அப்ப இங்க என்ன இறைத்தன்மை அப்படின்னா, அனந்தம் எல்லையற்றது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட எடுத்துக்கிட்டோம்னா அது மிக பெரியதுங்கிற இடத்துல நின்றுடக் கூடாதப்பா, அது எல்லை இல்லாமல் விரிகிறது. ஏனென்றால் இறைவன் என்பவன் உருவத்தில் இல்லை, உணர்வில் இருக்கிறான், பிரஜானம் பிரம்மா. அப்ப அவனுடைய உணர்வு பிரகாசம், அவனுடைய அறிவு பிரகாசம் எல்லையற்ற விரிவு. அதுக்கு ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கா அப்படின்னா இல்லை, அது விரிந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் நிரூபணம் பண்ணுது. அதுக்கு தான் இவ்வளவு தூரம் பேச வேண்டியதா இருக்கு. அப்போ இங்க சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னா அப்படிப்பட்ட அது மிகப்பெரிய ஒரு விஷயமப்பா அப்படின்னு சொல்றாரு. அறிவா அதை பாரு, அதை இருப்பா பாரு, அது எல்லையற்றதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எல்லாம் அதுவே தான் அப்படின்ட்டு. அப்போ பிரம்மம் வந்து இடம் காலம் பொருள் ஆகியவற்றில் வராது, ஏன்னா அது பவுண்டரிக்குள்ள மாட்டாது. பவுண்டரிக்குள்ள மாட்டினா அது தோன்றி மறையக்கூடிய பொருள், ஆனால் பிரம்மம் வந்து தோன்றி மறையக்கூடிய பொருள் அல்ல. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க நீங்க உருவ வழிபாட்டில் கடவுள் உள்ள இருக்காரு அப்படிங்கிற கருத்துக்கு இடமே இல்லை அப்படிங்கிறத தெளிவாக்கிங்க. அப்போ இந்த ஸ்லோகம் இதை சொல்லிட்டு இதுக்கான ஒரு சாதகனுக்கான தியான முறையின், தியானம்னா என்னன்னா நம்ம அதை பற்றி சிந்திக்கிறது. அதாவது நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் தியானம் தியானம்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. தியானம்னா நீங்க என்ன மைண்ட் செட்டுக்கு வந்துடுறீங்கன்னா ஏதோ உட்காந்து கண்ணை மூடி செய்யணும் போல் இருக்கு, அதை பற்றி ஒரு தியானித்தல் சிந்தித்தல் அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் வந்து உடலில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு என்னுடைய உடல் போல அனந்தம்னா இறைவன் எல்லையற்ற பெரிய உடல் கொண்டவனாக இருப்பான் போல் இருக்குன்னு ஒரு கற்பனைக்கு வந்துடுறோம். அப்படி கற்பனைக்கு வந்தாலும் கூட நீங்க இறைவனை இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் அடக்க முடியும், ஆனா பிரபஞ்சத்துக்கும் அப்பாற்பட்டவன் இறைவன். இப்ப விஸ்வரூப தரிசனம்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இறைத்தன்மைக்குள்ள இருக்கு. அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து விஸ்வரூப தரிசனம்னா விஸ்வம்னா இந்த பிரபஞ்சம் இந்த உலகம்னு அர்த்தம். அப்ப விஸ்வத்துல அவர் தன்னை பாக்குறாருன்னா அவர்கிட்டதான் சூரியன் இருக்கு, அவர்கிட்டதான் சந்திரன் இருக்கு, அவர்கிட்டதான் மற்ற கோள்கள் இருக்கு, அந்த கோள்ல பூமிங்கிறது அவர்கிட்டதான் இருக்கு, அந்த பூமியில மனிதர்களாகிய நாமும் இருக்கிறோம் அப்படின்னா எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. இந்த ஹோல் யூனிவர்ஸ்ல இந்த கேலக்சி அவருக்குள்ள இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா. ஏன்னா விஸ்வரூப தரிசனம்னா ஏதோ மனித உடலை நான் இருக்கிற மாதிரி அவர் ஏதோ பெரிய மனுஷ உடம்பு வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பார் போல் இருக்கு அப்படின்னு ஒரு குழந்தைத்தனமா கற்பனைக்கு போகாம, இந்த இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ்ல கேலக்சியை வந்து அவ்வளவு பெரிய உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டு இருப்பாரா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது. நாம மனுஷன உருவத்துல இருக்கிறதுனால நம்ம கடவுளையும் மனிதனா மாத்தி வச்சிருக்கிறோம். ஆனா அப்படி மனித உருவில் கடவுள் இல்லை, மனித அறிவில் கடவுள் இருக்கிறார், அதுதான் இங்க விஷயம். அப்ப அறிவில் இருக்கிற கடவுளுக்கு எல்லை இருக்கா, அவருக்கு லிமிட்டேஷனே இல்லை, அந்த அடிப்படையில இதை சொல்றது அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அளவுக்கு ஸ்லோகம் வந்து பெருசா போயிடுச்சுங்க. அப்ப இன்றைக்கு 36வது ஸ்லோகம், இதை பார்த்துட்டு முடிக்கலாம், டைம் பத்தாது. நான் இன்னைக்கு 43 முடிக்கலாம்னு பார்த்தேன். 36ல் தேசகால அந்நிய வஸ்தூனாம் கல்பிதத்வாச்ச மாயையா நான் தேசாதி கிருதோ அந்தோ அஸ்தி பிரம்மானந்தம் ஸ்புடம் ததகா. இது ஒரு அருமையான ஸ்லோகம். இதுல என்ன சொல்றாருன்னா, இதனுடைய விளக்கம், நாம் எல்லை என்று நினைத்து கொண்டிருப்பது உண்மையில் எதனால் உருவாகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி, இப்ப நாம் சாதாரணமா என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், எல்லைன்னா ஒரு தேசம் இந்த இடத்துல தொடங்கி இந்த இடத்துல முடியுது, தமிழ்நாடுனுடைய எல்லை எங்க அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு இந்த இடத்துல தொடங்கி இந்த இடத்துல முடியுதுங்க. இந்தியாவுடைய எல்லை எங்கெங்க இருக்கு, இங்க கன்னியாகுமரியில் தொடங்கி அங்க காஷ்மீர்ல முடியுதுங்க அப்படின்னு நம்ம வேணா ஒரு தேசத்தினுடைய எல்லையை நிரூபணம் பண்ணலாம். காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு காலம் இது இருக்குங்க அப்புறம் இருக்காதுங்க அப்படின்னு ஒரு நேரம் கூட அதுக்கு முடிவு பண்ணலாம். இது இத்தனை ஆண்டுகள் வாழும், அதுக்கப்புறம் இது இருக்காது அப்படின்னு நம்ம எப்படி முடிவு பண்ணி வச்சிருக்கோம்? இப்ப மனிதன் அப்படின்னா ஒரு 120 ஆண்டுகள் வாழக்கூடியவன், ஆமை போன்ற ஜீவராசிகள் வந்து 300-400 ஆண்டுகள் வரைக்கும் வாழக்கூடியவைகள், மரங்களில் இந்த மரம் வந்து இத்தனை ஆண்டுகள் வாழும், இந்த மரங்கள் இத்தனை ஆண்டுகள் வாழும்ட்டு சில வரையறை வச்சிருக்கோம் நம்ம. அதெல்லாம் தேசம் காலத்துக்குள்ள கொண்டு வந்து அடக்குறோம். அப்ப இந்த மாதிரி காலம் தேசம் அப்படிங்கிறதெல்லாம் எதன் அடிப்படையில கொண்டு வர முடியுதுன்னா ஒரு பொருள் சார்ந்து, அதாவது ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அந்த பொருளுக்கான ஸ்பேஸும் டைமும் ஃபிக்ஸ் பண்றோம். ஆனா இந்த இடம் பொருள் காலம் இவை எல்லைகளை உருவாக்குகின்றன. ஆனால் இங்கு வேதாந்தம் என்ன சொல்ல வருது அப்படின்னா இவைகளெல்லாம் மாயையின் கற்பனை, அதாவது இவைகளெல்லாம் பரம சத்தியம் அல்ல, நம் அனுபவத்தில் தோன்றுகின்றன ஆனால் இவைகள் நிரந்தரமானவைகள் கிடையாது அப்படின்னு இங்க புரிய வைக்கிறார். அப்ப இதனால் என்ன தெரிகிறது அப்படின்னா இப்ப இங்க காலம் தேசம் பொருள் என்பவை இவ்வளவு தூரம் நம்ம இவ்வளவு விரிவா பேசினாலும் விசாரித்து பார்த்தா அங்க காலமும் இல்லை தேசமும் இல்லை பொருளும் இல்லை படைப்பே இல்லை அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து நிற்கும். ஆனா இந்த படைப்புல இதெல்லாம் இருக்குதுன்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இந்த படைப்புல இவ்வளவு விஷயங்களுக்கும் நம்ம இப்படி மாற்று கருத்துக்களையும் முன்வைக்க முடியும். அப்ப இங்க இந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயத்த வித்யாரண்யர் வந்து மனித அறிவுக்குள்ளேயே சிந்திக்க விடுறாரு, அதாவது நம்மளையே வந்து நம்மள சுய விசாரம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி நீயே வந்து இந்த வேதாந்த பாடத்துக்குள்ள வந்திருக்க இல்லையா, அப்ப இதை விசாரம் பண்ணி பாரு, இங்க பாரமார்த்திக சத்தியம்னா எப்படி இருக்கு, வியாபகாரிக சத்தியம்னா எப்படி இருக்குங்கிறத நீ விசாரம் பண்ணி பாரு அப்படின்னு ரெண்டுக்குண்டான வித்தியாசத்தை இந்த இடத்துல கம்பாரிசன் பண்ண சொல்றாரு. அப்ப பிரம்மத்திற்கு எந்த எல்லையும் இல்லை, அவர் அனந்தம், ஆனால் மாயை கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற ஒரு மித்தியா தோன்றி மறைகின்ற தோற்றம். அப்ப மாயையின் இடத்திலே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால தேச பொருள் மூணும் இருக்கிறது. மாயை தான் இங்க வந்து காலத்தையும் தேசத்தையும் பொருளையும் உண்டு பண்ணுது. அப்ப இந்த பொருளும் காலம் தேசமும் இருப்பதனால்தான் இது வந்து நிரந்தரம் இல்லை, மாறிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கால தேசங்கள் உருவாகுது, இதை சயின்ஸும் ப்ரூவ் பண்ணுது. அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து உண்மையிலேயே இல்லை அப்படிங்கிறத சயின்ஸ் இப்போ ஒத்துக்குது. ஒரு காலத்தில் ஒத்துக்காமல் இருந்தாங்க, இப்போதான் சயின்டிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வரான்னு நான் சொல்கிறேன் இல்லையா, மெய்ஞானத்துக்குள்ளேயே இப்போ வந்துகிட்டு இருக்கிறாங்க சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம். அந்த காலத்தில் சயின்டிஸ்ட்டுங்க வந்து குருட்டுத்தனமாக முயற்சி பண்ணி பார்த்தாங்க. இன்றைய சயின்டிஸ்ட்டுக்குள்ளே வந்து பிரகாசிக்கிற அதே அறிவு என்ன பண்ணுதுன்னா நான் இருக்கிறதுனால தான் நீ பிரகாசிக்கிறேங்கிறதையும் அவனுக்கு இன்டெரக்டாக காட்டி கொடுக்குது. அதனால அவனே பார்க்குறான், ஓ இது எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்க, இது நம்ம சக்தியில் முடியாது, இது ஏதோ நமக்குள்ளே இருக்கிற வேற ஏதோ செய்து அது எதுவாக இருக்கும் அப்படின்ட்டு அவனுக்குள்ளேயே அவன் ஒரு கேள்வி எழுப்பி அவன் ஆராய்ந்து பார்த்து அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் இந்த வெளிப்படுத்த முடியுங்கிறத கடைசியாக பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் ஒத்துக்கிட்டாங்கிறத நம்ம விஞ்ஞானிகளுடைய விளக்க உரைகளில் பார்க்குறோம். அப்போ இந்த கடைசியாக இப்போ பிக்பேங் தியரிக்கு அப்போ வந்த வெளிப்படுத்தின இந்த விஞ்ஞானிகள் வந்து இப்போ காட் பார்ட்டிகள் வரைக்கும் வந்திருக்காங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ கடைசியாக காட் பார்ட்டிகள் கண்டுபிடிச்சிட்டோம், கடவுள் துகள் அப்படின்லாம் ஒரு பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது இல்லையா. ஆனால் இப்போ இதெல்லாம் கூட அவங்க இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே தேடிக்கிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்டுடைய கான்செப்ட் என்னன்னா ஏதோ வெளியே இருக்கு வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய மெய்ஞானிகள் என்ன சொல்லிட்டாங்க, இந்த படைப்பே இல்லை, அது நீ இருக்கிறதுனால இருக்குன்ட்டாங்க. அப்ப ரெண்டும் ஒரு இந்த பக்கம் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல், அந்த பக்கம் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். ஆனா இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறவன் மனித பிறவியினுடைய மகத்துவம் தெரிந்தவன், அவன் தான் இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு செய்து தெளிவடைய முடியும். அப்ப நம்ம இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த ஸ்லோகம் வேதாந்தத்தினுடைய ஒரு ஆழமான பார்வையை நமக்கு கொடுக்குது. எப்படின்னா இந்த உலகம் வந்து பார்க்கும் போது எல்லைகள் வந்து இருப்பது போலவும் அதெல்லாம் உண்மை போலவும் தோன்றுகின்றன. அப்போ அந்த உலகத்தினுடைய எல்லைகளை எப்படி நம்ம நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறோமோ அது மாதிரி உடல்களையும் இது என்னுடைய உடல் அது உன்னுடைய உடல் அப்படின்ட்டு உடலுக்குள்ளேயும் நம்ம வேதமைகளை உருவாக்கி பிரித்து பார்த்து கொண்டிருக்கிறோம், இது வேறு அது வேறு அப்படின்ட்டு. ஆனா இதையே கொஞ்சம் ஆழ்ந்து விசாரித்து பார்த்தா மனசும் இந்த விவகாரங்களும் நமக்கு இப்படி காட்டி கொடுக்குது. இதுதான் மாயையினுடைய விளையாட்டு. மாயைங்கிறது நம்ம அறிவை மறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி புறத்துல இப்படி விசை சுகங்களை காட்டி நம்மளை மயக்கமடைய செய்யுது. இதுக்கு நம்ம உதாரணம் ஏற்கனவே கொடுத்தோம், காணல் நீர் போன்ற உதாரணம், வெள்ளியில் அதாவது சிப்பியில் வெள்ளி, இது மாதிரி நாங்கள் அப்புறம் கட்டையில் கல்வன், இதெல்லாம் வேதாந்தம் வந்து அருமையாக விளக்கம் கொடுத்துருக்கு ஏற்கனவே. ஏன்னா கற்பனை, அதாவது மனசு என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு ஒரு திருடனை கற்பனை பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் கை காட்டி மரத்தை பார்த்தவொடனே எவனோ திருடன் வந்து கையை குறுக்காட்டுறான் போல் இருக்குன்ட்டு மைண்டு உடனே அந்த கட்டையை பார்த்த உடனே கல்வன்னு சிந்தனை பண்ணும். அதே மாதிரி வெள்ளியில் ஆசைப்படைச்சவன் அப்படியே அந்த கடற்கரை ஓரமாக போயிட்டு இருக்கும்போது அங்கே செதறி கிடக்கிற சிப்பிக்களை பார்த்துட்டு என்னோட வெள்ளி காசு கிடக்குதா அப்படின்ட்டு பக்கத்தில் போய் எதுக்கும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் போய் பார்க்குறான் ஆர்வக் கோளாறுல. ஆனால் அங்கே உண்மையிலே சிப்பி தான் இருக்கு, ஆனால் சிப்பி பார்ப்பதற்கு வெள்ளி போல தெரியுது. அது மாதிரி காணல் நீர், இது எல்லாம் எதுக்கு கம்பாரிசன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் தோற்றம் மாயை. மாயையினுடைய விளையாட்டு என்னென்னா ஒரு இல்லாததை இருப்பது போல உருவாக்கி காட்டும், அப்படி தான் காலதேசமும் இருக்கிறது என்று இங்கே புரிய வைக்கிறாரு. அந்த எல்லைகள் நமக்கு நிஜமாக தோன்றுவது போல காலதேசமும் இங்கே உண்மையாக இருப்பது போல தோன்றுகிறது. ஆனா இந்த தோற்றம் எல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா நம்முடைய சுய அறிவில தான் இதெல்லாம் இருக்கு. ஆனா மனசு இதை நம்புது, அறிவு இந்த பிரகாசத்தை வெளிப்படுத்துது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த இந்த ஸ்லோகத்துல சொல்றார். நம்ம இந்த ஸ்லோகம் வந்து எத்தனாவது ஸ்லோகம்னா 36. இப்ப இந்த 36 வந்து நம்ம ஆளுக்கு வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பேசுறேன். இன்றைக்கு வந்து 35வது ஸ்லோகத்தோட நம்ம நிறைவு பண்றதா நினைச்சுக்கலாம். 36 நாளைக்கு மீண்டும் தொடங்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.